உபாகமம் அத்தியாயம் 32. வானங்களே, செவிகொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே, என் வாய்மொழிகளைக் கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின்மேல் பொழிவதுபோல உன் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின்மேல் இறங்குவதுபோல என் வசனம் இறங்கும். யெகோவாவுடைய நாமத்தைப் பிரபலப்படுத்துவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவருடைய செயல் உத்தமமானது, அவருடைய வழிகளெல்லாம் நியாயம். அவர் அநீதி இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்களுடைய காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிகெட்ட மக்களே, இப்படியா யெகோவாவுக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட தகப்பன் அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? ஆரம்ப நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக கடந்து போன வருடங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனைக் கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களைக் கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமான தேவன் மக்களுக்கு சொத்துக்களை பங்கிட்டு ஆதாமின் பிள்ளைகளை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கதாக அனைத்து மக்களின் எல்லைகளை திட்டம் செய்தார். யெகோவாவுடைய மக்களே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருக்கு சொந்தமானவர்கள். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான வெட்டவெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனைத் தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் இறக்கைகளை விரித்து குஞ்சுகளை எடுத்து அவைகளை தன் இறக்கைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல யெகோவா ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தெய்வம் அவருடன் இருந்ததில்லை. பூமியிலுள்ள உயர்ந்த இடங்களின் மேல் அவனை ஏறி வரச் செய்தார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு சாப்பிடக் கொடுத்தார். கன்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் சாப்பிடும்படி செய்தார். பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற பொங்கி வழிகிற திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து பருத்து கொழுப்பு அதிகமானதால் தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை செய்தான். அந்நிய தெய்வங்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் முற்பிதாக்கள் பயப்படாதவைகளும் புதுமையாக தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை பிறக்கச் செய்த கன்மலையை நீ நினைக்காமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். யெகோவா அதைக் கண்டு தமது மகன்களும் மகள்களும் தம்மை கோபப்படுத்தியதால் மனசோர்வடைந்து அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படியிருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்களுடைய வீணான தீய செயல்களினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத மக்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கெட்ட மக்களால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றிக்கொண்டது, அது தாழ்ந்த நகரம் வரை எரியும். அது பூமியையும் அதின் பலனையும் அழித்து மலைகளின் அஸ்திபாரங்களை வேகச் செய்யும். தீமைகளை அவர்கள் மேல் குவிப்பேன். என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பயன்படுத்துவேன். அவர்கள் பசியினால் வாடி சுட்டெரிக்கும் வெப்பத்தினாலும் கொடிய தண்டனையினாலும் இறந்து போவார்கள். கொடிய மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் இளம்பெண்ணையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். எங்கள் கை உயர்ந்ததென்றும் யெகோவா இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகைவர்கள் தவறான எண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் எதிரியின் கோபத்திற்கு பயப்படாமல் இருந்தேன் என்றால், நான் அவர்களை மூளைக்கு மூளை சிதறடித்து மனிதர்களுக்குள் அவர்களுடைய பெயர் அழிந்துபோகச் செய்வேன் என்று சொல்லியிருப்பேன். அவர்கள் யோசனை இல்லாத மக்கள், அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக்கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அவர்களுடைய கன்மலை அவர்களை விற்காமலும் யெகோவா அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1,000 பேரைத் துரத்தி 2 பேர் 10,000 பேரைத் துரத்துவது எப்படி? தங்கள் கன்மலை நம்முடைய கன்மலையைப்போல் அல்ல என்று நம்முடைய எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் குறைந்த தரமுள்ளதாக இருக்கிறது. அவைகளின் பழங்கள் விஷமும் அவைகளின் குலைகள் கசப்புமாக இருக்கிறது. அவர்களுடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. இது என்னிடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டு இருக்கிறதில்லையோ? பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் நெருங்கியிருக்கிறது. அவர்களுக்கு சம்பவிக்கும் காரியங்கள் விரைவாக வரும். யெகோவா தம்முடைய மக்களை நியாயந்தீர்த்து அவர்கள் பெலன் போயிற்று என்றும், அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபப்படுவார். அப்பொழுது அவர் அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை சாப்பிட்டு பானபலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? அவைகள் எழுந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு மறைவிடமாயிருக்கட்டும். நானே அவர், என்னுடன் வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் குணமாக்குகிறேன். என் கைக்கு தப்புவிப்பவர் இல்லை. நான் என் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் என்றேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கூர்மையாக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் எதிரிகளிடத்தில் பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதில் கொடுப்பேன். கொலை செய்யப்பட்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறிக்கொள்ளச் செய்வேன். என் பட்டயம் தலைவர்கள் முதற்கொண்டு சகல எதிரிகளின் மாம்சத்தையும் அழிக்கும். மக்களே, அவருடைய மக்களுடன் மகிழ்ச்சியாயிருங்கள். அவர் தமது ஊழியக்காரர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய எதிரிகளுக்கு பதில் கொடுத்து தமது தேசத்தின் மேலும் தமது மக்களின் மேலும் கிருபையுள்ளவராக இருப்பார். மோசேயும் நூனின் மகனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளையெல்லாம் மக்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். மோசே இந்த வார்த்தைகளையெல்லாம் இஸ்ரவேலர்கள் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாக ஒப்புவிக்கிற வார்த்தைகளையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு பயனற்ற காரியமல்லவே, இது உங்கள் உயிராயிருக்கிறது. நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்கச் செய்வீர்கள் என்றான். அந்த நாளில்தானே யெகோவா மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரேயுள்ள மோவாப் தேசத்திலுள்ள இந்த அபாரீம் என்னும் மலைகளிலிருக்கிற நேபா மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு சொந்தமாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீங்கள் சீன் வனாந்திரத்திலுள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீரின் அருகில் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே என்னை பரிசுத்தம் செய்யாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்து தன் முன்னோர்களிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரணமடைந்து உன் முன்னோர்களிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்போகிற எதிரேயுள்ள தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ நுழைவதில்லை என்றார்.